அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 24.
எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த உயர்வள்ளுவம் என்கின்ற வகுப்பினை அக்கறையோடும் ஆர்வத்தோடும் நடத்துகின்ற கற்க கசடர குழுமத்தினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் என்றைக்கும் உரித்தாகும். சபையிலே இருக்கிற உங்கள் எல்லோர் திருவடிகளையும் பணிந்து வணங்குகிறேன். இளங்கோ சொன்னது போல கடவுள் ஒரு மருந்தை தயாரித்திருக்கிறார் போல்தான் தெரிகிறது. ஆனால் அதிலே மூன்று கூட்டை சொன்னார், நாலு கூட்டு சேர்த்திருக்கிறார் என்பது என் அபிப்பிராயம். திருவள்ளுவர் பெருமாளழகர் நான் என்று சொன்னார், அதிலே நீங்களும் சேர்ந்திருக்கிறீர்கள். நாளும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு இதிலே ஒரு வேள்வி போல வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன். கேட்கிற நீங்கள் காட்டுகிற அக்கறைதான் என் உள்ளத்துக்குள்ளே எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்களை பாராட்ட வேண்டும் என்று நான் இதை சொல்லவில்லை, என் உண்மை கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் வருகிற பொழுது கூட இளங்கோவுக்கு செந்திலுக்கு சொல்லி கொண்டு வந்தேன், கோயில்களிலே விக்கிரகங்கள் அமைக்கிற பொழுது, புதிதாக கோயிலுக்கு விக்கிரகம் அமைக்கிற பொழுது சாஸ்திர சிற்பசாஸ்திர நூல்கள் என்ன சொல்கின்றன என்றால், அதுக்கு பல நிபந்தனைகள், பல விக்கிரகங்களுக்கு பல நிபந்தனைகள் சொல்கின்றன. அதிலே ஒன்று கோயிலினுடைய தர்மகர்த்தா, அடுத்தது அந்த விக்கிரகத்தை செய்து கொடுக்க போகிறவர், பிறகு அந்த விக்கிரகத்தை செய்கிறவர். இந்த மூன்று பேரும் ஒரு மண்டலம் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்த பிறகுதான் அந்த விக்கிரகத்தை ஆரம்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த விக்கிரகம் ஒழுங்காக அமையும் என்று சிற்பசாஸ்திர நூல்கள் சொல்வதாக சொல்கிறார்கள். ஆகவே எண்ணங்கள் தான் செயல். வகுப்பை நடத்துகிறவர்கள் நல்லெண்ணத்தோடு நடத்துகிறார்கள், படிக்கிற நீங்கள் நல்லெண்ணத்தோடு படிக்கிறீர்கள், நாளும் நல்லெண்ணத்தோடு படிப்பிப்பதாய் நினைக்கிறேன். ஆகவே நல்லது நிகழ்கிறது. இது உங்களை பொறுத்தளவிலே இது எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை, எனக்கு என் வாழ்க்கையினுடைய ஒரு பேரென்று தான் நான் கருதுகிறேன். என்னிடம் இப்படி ஒரு சொத்து என்னிடம் இருந்ததா என்று என்னையே இப்பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறீர்கள். இது நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தது, யாருக்கும் தேவையில்லை என்று விடுகிற நிலையிலே இருந்த ஒன்றை பழையபடி உயிர்ப்பித்து தந்ததாலே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொழும்பிலே சில மாணவர்கள் என்னிடம் படிப்பார்கள், அவர்களுக்கு நான் சொல்வது, எனக்கு நீங்கள் மாணவர்கள், உங்களுக்கு நான் மாணவன். இது ஒரு தன்னடக்க பேச்சு என்று நீங்கள் நினைப்பீர்கள், அப்படி இல்லை. உண்மையிலேயே கற்பிக்கிற பொழுதுதான் ஒரு ஆசிரியன் கற்கிறான். பொதுவில் படிக்கிற பொழுது எல்லாம் விளங்கின மாதிரியான ஒரு கற்பனை வரும், அது எந்த கல்விக்கும் உரியது, திருக்குறளுக்கு என்று இல்லை. பாடம் கேட்கிற பொழுது எல்லாம் நமக்கு விளங்கிவிட்டது என்பது போல ஒரு எண்ணம் வரும். அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்கிற பொழுதுதான் இந்த இடங்கள் இருட்டாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவர். அப்பொழுதுதான் ஆகா இந்த இடம் எனக்கு விளங்கவில்லை, இதை எப்படி சொல்வது என்று நினைக்கிற பொழுதுதான் அந்த பிரச்சனை வந்து நாம் விளங்க வேண்டிய இடம் எது என்பது நமக்கு விளங்கும். அது எல்லா கல்விக்கும் பொதுவான உண்மை. அதனால்தான் இந்த நாட்கூறு சொல்லுகிற பொழுது, படிக்கிற பொழுது காட்கூறு தான் ஒருவனுக்கு அறிவு வருகிறது, பிறகு உடன் படிக்கிறவர்களோடு சேர்ந்து படிக்கிற பொழுது இன்னொரு காட்கூறு வருகிறது, பிறகு பாடம் சொல்லுகிற பொழுது இன்னொரு காட்கூறு வருகிறது, பிறகு காலப்பயிற்சியினாலே இன்னொரு காட்கூறு வருகிறது என்கிறார்கள். அப்படித்தான் கல்வி வரும். இது திருக்குறளுக்கோ தமிழுக்கோ உரியது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், எல்லா கல்விக்கும் இதுதான் முறை. ஆகவே இது ஒரு கடவுள் அமைத்த ஒரு சினிமா பாட்டில் சொன்ன மாதிரி கடவுள் அமைத்து வைத்த மேடை, அந்த மேடையிலே நாங்கள் எல்லோரும் நடிகர்களாக நடிப்போம், அறம் வளரட்டும் என்று என்னுடைய விருப்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குழந்தை இந்த பாடலை படிக்கிற பொழுது எனக்கு பல எண்ணங்கள் வந்தன. தமிழுக்குள்ளே பல சொத்துக்கள் அங்கங்கு ஒளிந்து கிடக்கிறது, பல சொத்துக்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு வேறு மொழி சொத்துக்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். தேடுவது தப்பில்லை, நல்லது எங்கிருந்தாலும் தேடலாம், அதில் தப்பில்லை. ஆனால் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற நல்லதை பற்றி கவலையே படாமல் தேடுவது குற்றம். தமிழிலே அருணகிரிநாதர் நமக்கு கிடைத்த ஒரு சொத்து. எனக்கு அதை கேட்ட பிறகு சொல்லாமல் மேலே போக விருப்பமில்லை. அருணகிரிநாதர் நமக்கு கிடைத்த ஒரு சொத்து, இந்த இசையை படிக்கிற பொழுது அதை ரெண்டு கூறாக பிரிப்பார்கள். இசையினுடைய அடிப்படையை ரெண்டு கூறாக பிரிப்பார்கள். அது ஒன்று சுருதி, அடுத்தது லயம். இசை கேட்கிறவர்களுக்கு ஒரு அளவு தெரியும், சுருதி மாதா லயம் பிதா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பழமொழி இருக்கிறது. சுருதி என்பது உணர்வு, லயம் என்பது புத்தி. சுருதி என்பது நான் அடிக்கடி சொல்வேன், உணர்வு சார்ந்த விஷயம், புத்தி சார்ந்த விஷயம் என்பது. சுருதி என்பது உணர்வு. சுருதியை ஒருவர் எழுதி காட்டி பாடம் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாரும் ஒரு கட்டை சுருதியில் படிக்க வேண்டும், சுருதி என்றால் இதுதான் என்று பிளாக் போர்டில் எழுத முடியாது. அது செவி கேட்டு உணர வேண்டிய ஒன்று, அந்த செவி வாய்க்காதவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் படிக்க விருப்பம் என்றாலும் படிக்க, அது காது கேட்ட உடனே தெரியும் என்னுடைய சுருதி அங்கே சேருகிறதா, அது உணர்வு. லயம் என்பது புத்தி, கணக்கு விளக்கு. தமிழிலே கவிதை பாடியவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் உணர்வு சார்ந்த கவிதைகள் தான் பாடினார்கள், சுருதி சார்ந்த கவிதைகள் தான் பாடினார்கள். அருணகிரிநாதர் ஒருவர் தான், ஒருவர் என்று நான் சொல்ல முடியாது, வேறு சிலரும் பாடியிருக்கார். அருணகிரிநாதர் அதையே தன்னுடைய முக்கியமான பகுதியாக எடுத்துக்கொண்டு லயத்துக்குள்ளே கவிதைகளை அமைத்து காட்டினார். எனக்கு நான் படிக்கிற பொழுதெல்லாம் வியந்து போகிற ஒரு ஒரு ஒன்று உண்டு. என்னவென்று கேட்டால், ஒரு சந்தம் என்பது லயம், சந்தம் என்பது லயம். இதுகளையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள், இது திருக்குறளுக்குள்ளேயும் வரப்போகுது. இவர் இப்படித்தான் எல்லாம் திருக்குறளுக்குள்ளே வருகிறது வருகிறது என்பார். வருகிற பொழுது நான் இதை சுட்டி காட்டுகிறேன், இந்த எண்ணம் வந்தபடியால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுருதி லயம் என்பது கணக்கு விளக்கு. இப்போ அந்த கணக்கு விளக்கு லயத்தின்படி பாடல் அமைத்தால் என்ன என்ன நடக்கும் என்று கேட்டால், பாட்டினுடைய சொல் சிதையும், கருத்தை கொண்டு வந்து அப்படியே புகுத்த முடியாது. தக்க தக்கட தக்க தக்கட தக்க தக்கட அல்லது தக்கட தக்கட தக்கட, இதுக்கு சொல்லு போட வேண்டும். சொல்லு அமைய கஷ்டம் என்றால் அங்கங்க விலகிவிடும், கேட்க கஷ்டமாக இருக்கும். அருணகிரிநாதர் இத்தனை திருப்புகழ் பாடியிருக்கிறார், ஒரு எழுத்து அங்க இங்கே அசையவில்லை. இந்த பிள்ளை பாடி அன்றைக்கு பாடினாரே, முத்தை தரு பத்தை திருநகை அத்திக்குறை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து, எப்படி இது கடவுளுடைய கருணை இல்லாமல் இப்படி வார்த்தைகள் வந்து விழாது. அப்படி ஒரு சொத்து எங்கள் தமிழிலே இருக்கிறது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பல பேரும் இருக்கிறீர்கள், யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த லயத்தமிழ் பிடித்தால் அதில் லயங்கள் லயித்து அதிலே ஒருத்தர் மாஸ்டர் பண்ணவன் அருணகிரிநாதர்ல ஒருத்தர். அப்படித்தான் நான் நினைக்கிறது உண்டு. நான் இந்த பல்கலைக்கழக பேராசிரியர்லாம் சொல்வது, படிக்கிற மாணவன் ஒருத்தனை அதில் புலமை பிறவை, ஒருத்தனை இதில் கம்பெனியில் ஒருத்தன், திருக்குறளில் ஒருத்தன், அருணகிரிநாதர்ல ஒருத்தன். இப்படி படித்து கையில் வச்சிருக்கணும், ஏதாவது ஒரு சந்தேகமா கூப்பிட்டு இந்த அருணகிரிநாதர் படித்தவன் யாருப்பா வா சொல்லு என்றால் கடகட கடன்னு சொல்ல வேணும். தமிழ்நாடு அப்படி இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு அது இழுக்கு, அதை செய்யாவிட்டால் உங்களுக்கு அது இழுக்கு, அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த பெரிய மகான்கள் வாழ்ந்த மண் இந்த மண். உண்மையிலே சொல்லிடுறேன், நான் முதல் முதல் இந்தியாவுக்கு வந்த பொழுது பிள்ளைநாள் இறங்கினோடனே இந்த மண்ணை விழுந்து கும்பிட்டேன். என்னை பைத்தியக்காரன்றது போல பார்த்தார்கள். எனக்கு என்னவென்றால், இதிலே நால்வர் பெருமக்கள் நடந்திருக்கிறார்கள், ஆழ்வார்கள் நடந்திருக்கிறார்கள், திருவள்ளுவர் நடந்திருக்கிறார், பரிமளலர் நடந்திருக்கிறார். இந்த மண் என்பதனுடைய பெருமதி நமக்கு தெரிய வேண்டாமா? இந்த மண்ணிலே பிறந்ததனுடைய புண்ணியம் என்ன என்று தெரிய வேண்டாமா? ஆகவே தமிழ்நாட்டிலே இருக்கிற உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இது மிகை, உங்களுக்கு இது கடமை. நாங்கள் செய்தால் எங்களை நீங்கள் பாராட்டலாம், உங்களுக்கு பாராட்ட வேண்டியதில்லை, இது உங்களுடைய வேலை. ஆகவே இதை நான் சொல்லுகிற வித்து எங்காவது ஒரு நெஞ்சிலே விழும் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தர் ஒரு நூலை ஆட்சிப்படுத்துங்கள். திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கட்டும், ஒவ்வொருவர் ஒரு நூலை எடுத்து படியுங்கள். படிக்க 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 கூர்ந்துட்டப்படும். இப்போ நான் உங்களை கேட்கறது உண்டு, இப்போ 100 குறள் படி முடிக்க போகிறோம், 1 வருஷம் படிச்சிருக்கிறோம். முதல் வகுப்பு படிக்கிற பொழுது இருந்ததுக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? வளர்ந்திருக்கிறோம் அல்லவா, இன்றைக்கு அந்த தமிழ் புரிகிறது, அவர் பேசுகிற தமிழ் கொஞ்சம் பரிச்சயமாக தொடங்கிவிட்டது. அப்போ முழுக்க முடிகிற பொழுது அதில் பயிற்சி வந்துடும். எப்படி வந்ததென்றால் தொடர்ந்து படித்ததாலே வந்தது. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சுவர், அந்த சுவரில் இந்த சக்கரை டப்பாவில் வரும் ஒரு சின்ன எறும்பு, உங்களுக்கு தெரியுமா, அது இப்படி கையால் நசிச்சா ஒரு வாசனை வரும், கொடுமையாக சொல்ல. அது எங்கள் ஊரில் அதனால் அந்த நாத்தம் வர்றதால நாத்தல் எறும்புன்னு வாங்க. ரொம்ப சின்ன எறும்பு, சைஸ்லேயே ரொம்ப சின்ன, ஒரு புள்ளி கடுகளவும் இருக்காது. அது ஒரு காலத்தில் வந்து மொய்க்கும், நீங்கள் என்னதான் இருக்கு டப்பாவை மூடி வச்சாலும் உள்ளே போயிடும். அந்த எறும்பு இப்படி இந்த கான்கிரீட் இதில் இப்படி தொடர்ந்து போச்சுது. உண்மையாக கவனிச்சேன் பாருங்க, இது கவனிப்பு தானே இலக்கியம் சொல்லிட்டேன். கவனித்து பார்த்தால் கொஞ்ச நாள், ஒரு கொஞ்ச நாள்ன்றது ஒரு வாரம் 10 நாளில் பார்க்குறேன், அந்த எறும்பு போன இடத்துல இப்படி ஒரு கோடு வந்துச்சது பாருங்க. ஊதினா பறக்கும் அந்த எறும்பு, ஊதினா அப்படியே அது கூட்டமாக பறந்துடும். அந்த எறும்பு தொடர்ந்து போனதாலே அதில் ஒரு அடையாளம் பண்ணிவிட்டது, ஒரு ஈரறிவோ மூவறிவோ உள்ள ஜீவன். அப்போ நாங்கள் இங்கே 100 வருஷம் வாழ்ந்து ஒரு அடையாளம் பண்ணாமல் போனால் எறும்பை விட கேவலமாக மாறமாட்டோமா? அதனாலே சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணுங்கள். நீங்கள் பிறந்த மொழிக்கு, நீங்கள் பிறந்த மண்ணுக்கு ஒரு அடையாளம் பண்ணுங்கள். பண்ணாமல் விட்டால் அது பெரிய பாவம், பெரிய பாவம். உண்மையிலே கடமை என்னவென்றால் நாங்கள் ஒரு காவியம் செய்து இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். நம்ம பெரியவர்கள் அந்த கஷ்டமை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார். அதையாவது பாதுகாக்க தவறினோமானால் நரகத்திலே நமக்கென்று ஒரு இடம் வைத்திருப்பார்கள். இது மிரட்டுறதுக்காக சொல்லவில்லை, உண்மையாக சொல்கிறேன். அந்த எறும்பு போன கோட்டிலே ஒரு கோடு வருகிறது, தொடர்ந்து படித்தால் அதில் ஒரு ஆழம் வரும். தொடர்ந்து எந்த ஒரு படிப்பையும் முதல் புரியவில்லை, இது கஷ்டமாக இருக்கிறது, இதெல்லாம் கடந்து சும்மா காதல விழு. இவ்வளவு கடுமையான சினிமா பாட்டு எல்லாம் பாடமா போச்சுதே, ஒன்றுமே பொருள் சொல்லே விளங்குதில்லை. இப்போ இப்போ வர்ற பல பாடல்கள் ஆனால் மனதில் பாடமா போச்சு. என்ன திருப்பி திருப்பி போடுறான், டிவியில் போடுறான், ரேடியோவில் போடுறான், பஸ்ஸில் போனான், பஸ்ஸில் போடுறான், நமக்கு பாடமாகி விட்டது. ஒரு 250 பாட்டு இப்பத்த பாட்டு சொல்லுவேன் நான். அப்போது இதையும் அதுதான், தொடர்ந்து படித்தால் பாவமாகும். உங்கள் கல்வியை படியுங்கள், உங்கள் தொழில் கல்வியை படியுங்கள், உங்கள் தொழில் வேலையை பாருங்கள், அதிலே நீங்கள் ஆட்சி பெறுங்கள். அதெல்லாம் அது அது அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர், இது நம் வாழ்வு, இதை படியுங்கள் என்பதை ஒரு முன்னுரையாக சொல்ல விரும்புகிறேன். என்னமோ மனதிலே இதுகள் வந்தபடியாக சொல்லுகிறேன். இன்றைக்கு புதிய அதிகாரத்துக்குள்ளே, அதாவது 90 குறள் தாண்டி விட்டோம், 91வது குறள் படிக்கப் போகிறோம். ஒரு வருஷத்திலே 100 குறள், 1330 எத்தனை வருஷம் ஆகும் என்பதை நினைச்சு கொள்ளுங்கள். அது அப்படி அப்படி இல்லை, இது தொடக்க காலம் என்படியாக ஸ்லோவாக தான் போக வேண்டும், மெல்லத்தான். இனி இப்போ நான் சொல்றதுக்கு முதல் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். திருவள்ளுவர் இது அசை சொல்லன்றா, நமக்கு புரியுது, நீங்கள் மேலே போங்க சார் சொல்ல வேணாம்னு நீங்களே சொல்லுகிற காலம் ரொம்ப சீக்கிரம் இப்போவே வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இன்னும் இன்னும் நெருங்கிவிடும். இல்லறத்துக்குள்ளே நுழைகிறோம். இப்போ 1000 பற்றி நான் சொல்லவில்லை. இல்லறத்துக்குள்ளே நுழைந்து இல்லறத்துக்குள்ளே போகிறோம். இல்வாழ்க்கை, பிறகு வாழ்க்கை துணை நலம், பிறகு புதல்வரை பெறுதல். ஒரு குடும்ப அமைப்பு, கணவன் மனைவி பிள்ளை, அன்பு உருவாகி வளர்ந்து அந்த வீடு அன்பாலே நிரம்புகிறது. அந்த அன்பு வீட்டை கடந்து கசிகிறது. சமுதாயத்துக்குள்ளே அந்த அன்பு நுழைய தொடங்குவதற்கு அடையாளம் விருந்து. சமுதாயத்துக்குள்ளே அந்த அன்பு நுழைகிறது. நான், என் மனைவி, என் பிள்ளை என்று வாழ்ந்தவன் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஒருவனையும் உபசரித்து அவனுக்கு அவனையும் தன் குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து உணவிடுவது என்கிற பொழுது அந்த அன்பு சமுதாயத்திற்குள்ளே நுழையத் தொடங்கிவிட்டதற்கான ஒரு அடையாளமாக விருந்தோம்பலை நாங்கள் எடுக்க வேண்டும். நான் எல்லா அதிகாரத்துக்கும் இது நான் சொல்வேன், நான் ஆணவம் என்று நினைக்காதீர்கள். பரிமேலழகர் பல விஷயம் சொல்கிறார், அவர் 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 மறைமுகமாக சொன்னதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அப்போ அன்பு சமுதாயத்துக்குள்ளே நுழைய தொடங்கிவிட்டது. விருந்தோம்பல் மூலமாக நாங்கள் சமுதாயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கப் போகிறோம், இன்னும் வைக்கவில்லை, வைக்கப் போகிறோம். அப்படி வைக்கப் போகிற பொழுது விருந்தினுடைய அவசியத்தை விவரமாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கடைசி குரலிலே விருந்துக்கு 3 அங்கங்கள் உண்டு என்கிறார். அந்த 3 அங்கங்கள் என்னவென்றால், சேமையிலே காணுகிற பொழுது இன்முகம் காட்டுவது, நன்னிய பொழுது இன்சொல் பேசுவது, பிறகு அவர்கள் உடன்பட்ட பிறகு அவர்களுக்கு நன்றாற்றல் செய்வது. நன்றாற்றல் என்றால் விருந்து போடுவது. அவர்கள் உடன்பட்ட பிறகு அதை போடுவர். அப்போ தூரத்திலே இன்முகம் காட்ட வேண்டும், பிறகு கிட்டடியிலே வந்தவுடனே இன்சொல் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு விருந்திட வேண்டும். இது மூன்றையும் கடைசி குரலிலே கொண்டு வந்து விருந்தோம்பலிலே சொல்லுகிறார். இந்த இன்முகம் என்பது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. முகத்திலே இன்முகம் என்றால் என்ன? கொஞ்சம் சர்க்கரையை பூசிக்கொண்டு முகத்தை காட்டுவதா? என இனிப்பான முகம் என்றால் அது அல்ல, புன்னகை புரிந்த முகம், அதுதான் இன்முகம். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேச்சும் சிரிப்பும் கடவுள் மனிதர்களுக்கு சிறப்பாக கொடுத்த வரங்கள், பேச்சும் சிரிப்பும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேச்சும் சிரிப்பும், அதாவது பூரணப்பட்ட பேச்சு. மற்ற ஜீவராசியிலும் அதுக்குள்ளே ஏதோ பேசிக் கொள்கின்றன, அது ராமாயணம் பாடாது, காவியம் செய்யாது, திருக்குறள் வகுப்பு நடத்தாது, அது ஏதோ போகிற போக்கிலே தங்கள் உணர்வுகளை சப்தங்களாலே பகிர்ந்து கொள்கின்றன. உண்மை, பூரணப்பட்ட ஒரு மொழி என்பது மனிதனுக்கு கடவுள் தந்த ஒரு வரம். ஏனென்றால் ஆறாவது அறிவாகிய சிந்திக்கின்ற அறிவு அது மனிதனுக்கு கொடுத்தது. இந்த ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு எல்லாம் சும்மா ஒரு டூப்பு கதை, அதை நீங்கள் விட்டுருங்க. ஆறாவது அறிவு. அப்போ இந்த ஆறாவது அறிவு என்பது சிந்திக்கிற அறிவு இருக்கிறதுனாலே அவனுக்கு எண்ணங்கள் பதிவாகின்றன, மனதிலே எண்ணங்கள் பதிவாகின்றன. இப்போ ஒரு மாட்டுக்கு அனுபவம் அந்த நடக்கிற நேரத்திலே தான் அனுபவம், அதுக்கு அதுக்கு பிறகு அதை பற்றிய பாதிப்பு இல்லை. மனிதர்களுக்கு அப்படி அல்ல, ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு உள்ளே தங்கி விடுகிறது. சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறதாலே அது தங்கிவிட்டு அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனாலே இவர்கள் நன்மை தீமைகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. அது தாக்குவதாலே எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, நிரம்பிக் கொண்டே இருக்கின்றன எண்ணங்கள். விலங்குகளுக்கு நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். அதனாலே தான் விலங்குகளுக்கு எண்ணங்கள் உண்டு, அந்தந்த வினாடி தான். அதற்கு ஒரு எண்ணத்தை வைத்து அதற்கு பிறகு வருங்காலத்திலே அதை எப்படி கையாளலாம் என்கின்ற அனுபவம் எல்லாம் விலங்குகளுக்கு இல்லை. ஒரு ஒரு சில விலங்குகளுக்கு ஒரு துளி அளவு இருக்கலாம். மனிதருக்கு இது ஒரு கடவுள் தந்த ஒரு வரம், பதிவு செய்வது, பதிவு செய்வதை சிந்திப்பது, சிந்திப்பதை வைத்துக் கொண்டு நன்மை தீமை அறிந்து நடப்பது, இது கடவுள் தந்த வரம். அதனாலேதான் மனிதன் விலங்குகளில் இருந்து வேறுபடுகிறான். நான் முன்பு சொன்னேனோ தெரியவில்லை, இப்ப திடீரென்று இதுல இருந்து ஒரு 50 பேர் சத்தம் போட்டுக்கொண்டு ஓடுகிறார்கள். ஆபத்தென்று சத்தம் போட்டுக்கொண்டு ஓடுகிறார்கள் என்றால் திருக்குறளாவது மண்ணாவதென்று நாங்களும் சேர்ந்து ஓட ஆரம்பித்து விடுவோம். ஒருவேளை நீங்கள் ஓடாமல் இருக்கிறீர்களோ இல்லையோ, நானும் ஓட ஆரம்பித்து விடுவேன். ஏதோ ஆபத்து நிகழப்போகிறது என்று ஒரு அச்சம் வரும். ஆனால் 10 மாடு ஓடினா ஒரு மாடு ஓட வேண்டாது, தன் பேட்டிலே அது போஸ்டர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும். ஏனென்றால் அதுக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த உணர்வு இல்லை, அது பதிவு செய்து ஆராய்கிற உணர்வு இல்லை. மனிதனுக்கு கடவுள் அது கொடுத்ததினாலே தான் மொழி என்ற ஒன்று பிறந்தது, பூரணப்பட்ட மொழி என்ற ஒன்று பிறந்தது. எண்ணங்களில் மனதுக்குள்ளே தேங்க 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 அது நிரம்பி விட்டது. விலங்குகளுக்கு அந்த எண்ணங்கள் அப்பப்போ அனுபவம், அப்பப்போ முடிஞ்சு போ. அதனாலே தான் விலங்குகளுக்கு காமம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் உண்டாகிறது. விலங்குகளுக்கு ஆடு மாடு நாய் பூனையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு ஒரு இயற்கை தருகிற மாற்றத்திலே அதனுடைய உடலிலே காம உணர்வு தோன்றும், பிறகு முடிஞ்சு போகும். மனிதனுக்கு ஆண்டு பூராவும் காம உணர்வு. ஏனென்றால் ஒரு தரம் ஏற்பட்ட இன்ப அனுபவம் அவன் பதிவு செய்து அதை ஆராய்ந்து சுயித்து கொண்டு இருக்கிறான். அதுதான் மனிதனுக்கு அது அதிகமானது. அப்போ இப்படி ஒவ்வொரு அனுபவமும் எண்ணங்களை தர 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 மனிதனுக்கு எண்ணங்கள் நிரம்பிவிடும், உள்ளே நிரம்பிவிடும், மனதிலே புத்தியிலே நிரம்பிவிடும். எண்ணங்கள் நிரம்பின உடனே அதை பகிர்ந்து வேண்டும் என்ற ஆசை வரும். யாருடையமாவது சொல்ல வேணும். அது கடவுள் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதம். நான் அது என்ன பண்ணுகிறார் என்றால், இன்பமோ துன்பமோ, நமக்கு இன்பமோ துன்பமோ மற்றவர்களோடு பகிர்கிற பொழுது அதனாலே பயன் கிடைக்கிறது. இன்ப அனுபவத்தை பகிர 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 அந்த இன்ப அனுபவம் கூடும், துன்ப அனுபவத்தை பகிர 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 அந்த துன்ப அனுபவம் குறையும். அதனால்தான் துன்பம் வந்தவனும் பேசிக்கொண்டே இருக்கிறான், இன்பம் வந்தவனும் பேசிக்கொண்டே இருக்கிறான். இன்ப அனுபவத்தை சொல்ல சொல்ல சந்தோஷம் கூடும், துன்ப அனுபவத்தை சொல்ல சொல்ல துன்பம் குறையும். கடவுள் இதெல்லாம் இயற்கையாக அமைத்த விதம். அப்போ இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாக உண்டாக யாரிடமாவது பேச வேணும் என்ற எண்ணம் வந்தவுடனே ஒரு பேச்சு என்ற ஒன்று உருவாகிறது, பேச்சு என்ற ஒன்று உருவாகிறது. அது பெரிய விஷயம். இது எப்படி உருவானது, எப்படி உயர்ந்தது? ஒரு சப்தம் இல்லாமல் சப்தத்தை தொடங்கி சப்தத்தை வளர்த்து பிறகு சப்தம் இல்லாமல் போகிற நிலை, இதுதான் மொழியினுடைய வளர்ச்சி நிலை. திருவள்ளுவர் அப்படித்தானே ரொம்ப உயரத்துக்கு போய் ரொம்ப ஒரு ஒரு கொஞ்ச இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல முடிகிறது அவரால். இன்றைக்கு திருக்குறளுக்கு நாங்கள் பிறகு விளக்க பாட்டுகள் எழுதி கொண்டிருக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் கீழே இறங்கி விட்டோம் என்று அர்த்தம். இது மொழியினுடைய திண்மை. இது மொழியை கொடுத்தது போல கடவுள் மனிதர்களுக்கு சிரிப்பையும் கொடுத்தான், புன்னகையையும் கொடுத்தான். அதை பயன்படுத்தாமல் இருந்தால் நாங்கள் முழு மனிதர்கள் ஆகவில்லை என்று அர்த்தம். இப்போ இனி வகுப்பில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து சிரித்து கொண்டு கேட்கப் போகிறேன். சிரிப்பு என்பது நமக்கு கிடைத்த வரம், ஏனென்றால் இதயம் வேலை செய்யறதுனாலே சிரிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ராமாயணத்திலே நரசிம்ம அவதாரத்தை பாடுகிறார் கம்பர், நரசிம்ம அவதாரத்தை பாடுகிறார், நரசிம்மன் தோன்றுகிறான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இரணியன் வந்து சொன்ன உடனே தூணை அடித்த உடனே தூணில் இருந்து நரசிம்மம் கிளம்புகிறது. கம்பர் அதுக்கு வார்த்தை போடுகிறார், அந்த நரசிம்மம் வந்ததுன்றது கம்பர் போடுகிற வார்த்தை, திசை கடந்து அண்டம் கீற சிரித்தது செங்கச்சியம். இது கம்பர் போடுகிற வார்த்தை, சீயம் என்றால் சிங்கம். திசை கடந்து அண்டம் கீற சிரித்தது செங்கச்சியம். சிங்கம் எங்கேயாவது சிரிக்குமா? அதாவது இந்த விஷயம் பிடிக்கிறவன் இந்த இடத்துல பிடிச்சு கொள்வான், ஓய் கம்பரே நிப்பாட்டம், என்னது பெரிய சத்தம் போட்டது என்று சொல்லு, சிங்கம் உரிமையது என்று சொல்லு. அது என்ன சிங்கம் சிரித்தது, திசை கடந்து அண்டம் கீற சிரித்தது செங்கச்சியம் என்றதற்கு பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அந்த நரசிம்மம் என்பது தலைதான் சிங்கம், கீழே மனித உடம்பு, மனித உடம்பிலே தான் இதயம் இருக்கிறது, ஆகவே இதயம் இருந்தபடியால் அந்த சிங்கம் சிரித்தது என்றார். அதை நினைச்சுதானா கம்பன் போட்டான், கம்பன் போட்டானோ இல்லையோ இவர்கள் நினைக்க பண்ணுகிறார்கள். இதயம் இருக்கிறவன் சிரிக்க வேணும், இதயம் இருக்கிறவன் சிரிக்க வேண்டும். சிரிப்பு அதாவது என்னும் சொல்வார்கள், இந்த நவரசம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, கோபம் காதல் அருவறுப்பு, இதிலே ஒன்று சொல்வார்கள், இந்த நாட்டியக்காரருக்கு அது முக்கியம், தமிழ் என்று சும்மா பெயர் வைக்கலாம், ஒன்றுக்கொன்று கைகோத்து தான் நிற்கின்றன. இப்போ நாட்டியம் மேடையிலே ஒருத்தர் ஆடப்போகிறார், முகத்திலே என்ன பாவத்தை, இந்த ஒன்பது ரசம் சொல்கிறோமே அதில் சாந்த ரசத்தை மேடையிலே காட்ட முடியாது, ஆகவே எட்டு, இந்த எட்டிலே எதை முகத்திலே பூட்டி வைத்திருப்பது, ஒருவர் டான்ஸ் ஆடுகிறார் என்று வையுங்கள், நான் சும்மா இப்படி ஆடிக்கிறேன், நீங்கள் என்ன ஒரு மாதிரி வினோதமாக பார்க்க வேண்டாம், ஒருவர் நாட்டியம் ஆடுகிறார் என்றால் முகத்திலே எந்த இந்த எட்டு பாவத்திலே எந்த பாவத்தை எப்போதும் வைத்திருக்கலாம். ஒரு டான்ஸ் பார்க்குற பொழுது ஒரு நாட்டிய பரதநாட்டியம் பார்த்தால் இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தனை அழக்கிறது, சும்மா நாங்கள் ஆட பார்த்தா அளந்துட்டு வந்துடுறோம். என்னவென்றால் அவர் நாட்டியம் ஆடுகிற பொழுது முகத்திலே எந்த நேரமும் சிரிப்பு இருக்க வேண்டும். எப்போ எந்த நேரம் என்றால் எப்படி, ஒரு பாடலை பாடுகிற பொழுது அதிலே குறிப்பிட்ட ஒரு பாவம் வந்தால் அந்த பாவத்தை காட்டுவதே தவிர மற்ற நேரமெல்லாம் முகத்திலே சிரிப்பு பூட்டி இருக்கலாம், சிரிப்பு தான் பூட்டி இருக்கலாம். மற்ற நேரமெல்லாம் என்ன, எட்டு ரசத்திலே சோகமும் ஒரு பாவம் தானே என்றுட்டு எந்த நேரம் இப்படி இருந்தால் டான்ஸுக்காகவும் எழும்பி போயிடுவான். முகச்செழிப்பாக இருக்க வேண்டும். அப்ப எந்த நேரமும் வைத்திருக்கக்கூடிய பாவம் முகத்திலே நகை, அது எப்பவும் வச்சிருக்கலாம். அதுல அது ஏனென்றால் எப்படி சுவைக்குள்ளே இனிப்பு மங்கள சுவையோ அது போல இந்த ரசங்களுக்குள்ளே சிரிப்பு மங்கள ரசம், முகத்திலே எப்பொழுதும் அந்த மங்களம் இருக்க வேண்டும். தப்பி தப்பி ஒரு கோபம் வருகிறது என்றால் அதுக்காக சிரிக்கப்படாது அந்த நேரத்திலே, அந்த நேரத்திலே கோபபாவம் காட்ட வேண்டும். சோகம் வருகிறது என்றால் அந்த நேரம் சோகபாவம் காட்ட வேண்டும். இவை அற்ற நேரத்திலே, இந்த எட்டிலே ஏழும் இல்லாத நேரத்திலே எந்த நேரமும் முகத்திலே சிரிப்பிருக்க வேண்டும். நான் சொல்வது வீட்டுக்கே அது லட்சுமிகரம், அதை பழகிக்கொள்ளுங்கள். சில பேர் வீடுகளிலையும் சிரிக்கிறார்கள் இல்லை, வீட்டில் விளக்கேற்றுறதும் சரி சிரிக்கிறதும் சரி, வீட்டுக்கு ஒரு ஒளி வரும். சில பேர் நான் பார்த்துருக்கேன், அது அவரவர் பிறப்பு மர்மம், சில பேருக்கு சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், சிரிக்கவே மாட்டார்கள். வீட்டில் அப்படியானவர்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம், இந்த தாமரை வாடின மாதிரி இருக்கும் முகம், எந்த விடிகாலையில் எழும்புற பொழுதும் அப்படி தான் எழும்புவார், எப்படித்தான் முடிகிறதோ தெரியவில்லை. ஆகவே சிரிப்பு என்பது மனிதனுக்கு கட்டாயமான ஒன்று, முகபாவம் எந்த நேரமும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படியானவர்களை கண்டால் மற்றவர்களுக்கு விருப்பம் உண்டாகும். அதனாலே தான் சொல்லுகிறார் இந்த மூன்று அம்சம், விருந்தினர்களுடைய மூன்று அம்சம் சொல்லுகிற பொழுது பழமையாளர் சொல்லுகிறார், முதல் தூரத்திலே காட்டுகிற பொழுது இன்முகம், இன்முகம் என்றதுக்கு விளக்கம் எழுத போகிறார் பழமையாளர் எழுதுவார். இன்முகம் என்றால் என்ன, இனிய முகம் என்றால் இனிப்பு சுவையுடைய முகமா என்பது இல்லை, முகத்திலே மலர்ச்சி காட்டுவது. எந்த நேரமும் முகம் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்கள் நமக்கு கிட்ட வருவார்கள். நாய்க்கு கிட்ட ஏன் போறோம் இல்லை, நாய்க்கு கிட்ட ஏன் போக பயப்படுகிறோம், அது எந்த நேரம் முன்னொன்று இருக்கும். விலங்குகள் அப்படித்தான். மனிதனுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும், உனக்கு கிட்டே மனிதர்கள் வர வேண்டுமானால் நீ சிரித்தபடி இருக்க வேண்டும், முகத்திலே சிரி. அதுதான் அந்த தூரத்திலே காட்டுகிற பொழுது இன்முகம் காட்டுவது. இந்த இன்முகத்தை காட்டினால் விருந்தினன் பக்கத்திலே வருவான். பக்கத்திலே வந்தவுடனே இன்சொல் பேசுவர். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அந்த இனம் பற்றி நேராக இன்சொல்லுக்குள்ளே போகிறார். இன்முகம் காட்டுவதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, அது உள்ளத்திலே தூய்மை இருந்தால் இன்முகம் தானாக வரும். ஆகவே நேராக இன்சொல்லுக்குள்ளே போகிறார். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. சமுதாய மனிதனாக மாறத் தொடங்கினான் என்று சொன்னேன் அல்லவா, அன்பு வந்து அன்பு சமுதாயத்துக்குள்ளே பரவத் தொடங்குவது விருந்து. இனி இவன் சமுதாயத்துக்குள்ளே கால் தூக்கி வைக்கப் போகிறான். சமுதாய தொடர்புக்கு ஒரு மனிதனுக்கு இன்சொல் அவசியம். ரொம்ப கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சமுதாய தொடர்புக்கு இன்சொல் இல்லாமல் சமுதாய தொடர்பு வைக்க முடியாது. அது ரொம்ப அவசியம். அதுக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார், நான் முன்பும் சொல்லியிருப்பேன், உனக்கு உறவு தேவையா, உனக்கு உறவு தேவையா, ரெண்டு விஷயம் செய், ரெண்டு விஷயம் செய். ஒன்று, மற்றவர்களுக்கு கொடு. அடுத்தது, இனிய சொற்களை பேசு. அது இந்த அதிகாரத்திலே வராது, வேறொரு அதிகாரத்திலே அந்த குரல் வரும். பொருள்களை கொடு. உனக்கு எல்லாம் எனக்கென்று வைக்கிறவனுக்கு கிட்ட ஆட்கள் வரமாட்டார்கள், மற்றவர்களுக்கும் கொடு. அதை சொல்லுகிறார் திருவள்ளுவர், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் இந்த ரெண்டையும் பண்ணினால் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். அவனுடைய சுற்றம் அப்படி பல வட்டங்களாக வரும். வட்டம் மாவட்டம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த மாதிரி இந்த அன்பும் அப்படி வட்டம் வட்டமாக வரும் என்கிறார். தொடர்ந்து வரும். ஏனென்றால் ஒருத்தன் சொல்லுவான், இவர் அவர் வீட்டுக்கு போனால் அவர் எப்படி பேசுவார் சார், அவர் அவங்க வீட்டில் காப்பி எப்படி இருக்கும்னு சொன்னோன்னா அடுத்தவனும் வருவான், அப்படி அடுத்தவனும் வருவான். நீங்கள் உடனே போய் இத்தனை பேரும் வந்தால் என்ன ஆகிறதுன்னு நீங்கள் நினைப்பீர்கள். இத்தனை பேரும் வந்தால் உங்கள் வீட்டில் ஒரு காப்பி தான் கொடுப்பீர்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் இத்தனை பேரும் கை கொடுப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதுங்களா? அதாவது நட்பு பெருக பெருக வறுமை நீங்கிப்போம், வறுமை வரும் என்று நினைக்காதீர்கள். சும்மா இருக்க மாட்டேன், ஐயோ அந்த அம்மா போனால் ஏதாவது கொடுப்பாங்க, நாங்களும் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்போம் என்று ஆளுக்கு வந்து நீ ஒரு காப்பி தான் கொடுப்பேன், அவன் ஒரு மூட்டை அரிசி கொண்டு வந்து தருவான். இந்த இது எதிர்பார்த்து செய்வதில்லை, இதை எதிர்பார்த்தா வியாபாரமாகிவிடும். இயல்பாக நடக்கும், அன்பை பரிமாறுகிற பொழுது இது இயல்பாக நடக்கும். ஆகவே திருவள்ளுவர் சொன்னார், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, சுற்றம் இல்லாத வாழ்க்கை மனித வாழ்க்கையே அல்ல. நூறு வித நம்புங்கள், நூறு வித நம்புங்கள். சுற்றம் இல்லை இன்றையில இருந்து இதை ஒரு பிரமாணமா எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு உறவுகளை வளர்த்து கொள்வது. எனக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது 100 பேர் வந்து நிற்காவிட்டால் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? திருவள்ளுவர் சொல்றாரு, என்ன பிறந்தார்கள் நீர்மல்கச் சாகின் பின்னுக்கு சொல்லுவார், உன்னை பாதுகாத்தவர்களுடைய கண்ணிலே நீர் வரும்படியாக நீ செத்தால் அந்த சாவை காசு கொடுத்து வாங்கடான்றார். நான் இப்ப நான் பல வீடுகளில் பார்க்கிறேன், அவனவன் செத்த அவனவன் மனைவி மாதிரி அழுகிறார்கள் இல்லை. ஐயர் சொல்லுவார், கொஞ்ச நேரம் அழுங்கம்மான். அப்படி வந்துட்டு விட்டது. முந்தியெல்லாம் அந்த அந்த ஒரு 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 இறந்தவனுடைய உடலை தூக்குகிற பொழுது வீடு அப்படியே பிறண்டு போம், கத்தி கதறி கும்மாடம் போட்டு. இப்ப அது கூட நாகரிகம் என்ற பேர்ல எங்களுக்கு ரொம்ப சத்தம் போட்டு அழக்கூட வெக்கமாக இருக்கிறது. உறவு என்பதுதான் நம்முடைய பலம். அந்த பலத்தை உண்டாக்குவதற்கு புன்சிரிப்பு, இனிய சொல் என்பவை அவசியம். இதை ரொம்ப விளங்கிக் கொள்ளும். இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறேன். நான் சொன்னேனே, மனிதனுடைய வாழ்க்கைக்கு மனிதன் வாழ்க்கைக்கு அல்ல, மனிதன் என்பதற்கு அடையாளம் இந்த சிரிப்பும் பேச்சும் என்று. சிரிப்பும் பேச்சும் என்று மற்ற விலங்குகளுக்கு சிரிக்க தெரியாது. குரங்கு சிரிக்கிறதாக சில பேர் சொல்லுகிறார்கள், அதுக்கு பேர் சிரிப்பல்ல, இழிப்பு. அப்படி மனுஷர்லையும் சில பேர் இழிக்கிறவன் இருக்கிறாங்க. சும்மா பெல்ல காட்டுறதுக்கு பேர் சிரிப்பல்ல. பாருங்க, உள்ளத்துல இருந்து வந்தாதான் அது சிரிப்பு. உள்ளத்திலிருந்து வர வேணும், உள்ளம் மகிழ வேணும், அதை முகம் காட்ட வேண்டும். நான் எப்பவும் சொல்றது பாருங்க, எனக்கு இன்றைக்கு இன்னமும் பேசுற மூட்,